நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது பிபிசி உலக சேவையின் தமிழோசை. ஜூலை மாதம் 23 நாள் சனிக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவது தங்கவேல். இன்றைய தமிழோசையில் முதல் செய்தி அறிக்கை, பின்னர் தொடரும் செய்தி அரங்கத்தில் மெட்ரோ ரயில் திட்டத்தை நிறைவேற்றுதல் தொடர்பாக திமுக மீது தமிழக முதல்வர் ஜெயலலிதா வைக்கும் குற்றச்சாட்டு.
2011 ஆண்டு வரையிலான அப்போதைய திமுக ஆட்சியில் சென்னை மெட்ரோ ரயில் கட்டுமான பணிகளில் 3% முடிவடைந்திருந்தது.
யாழ்ப்பாணத்தில் வேலையற்ற பட்டதாரிகள் அரசு வேலை கோரி நடத்திய ஆர்ப்பாட்டம்.
23,000 ஆசிரியர்களை வந்து காப்போது உயர்தர தகமையோடு இருக்கிறவர்களை வந்து ஆசிரியர் சேவையில் இணைத்துக் கொள்றது என்றது நாங்கள் வந்து ஏற்றுக்கொள்ள இல்லை. பட்டதாரிகளை முதன்மைப்படுத்தி வேலை வழங்கணும் என்றதான் நாங்கள் கோரிக்கை விடுக்கிறோம்.
உள்ளிட்ட செய்திகளை கேட்கலாம்.
செய்தி அறிக்கை வாசிப்பவர்கள் மரிய மைக்கேல் மற்றும் அறவாழி இளம் பருதி.
ஆப்கான் தலைநகர் காபூலில் நடைபெற்ற பேரணியின் போது நிகழ்ந்த குண்டுவெடிப்புகளில் கொல்லப்பட்டோர் எண்ணிக்கை 60 உயர்ந்துள்ளது. 200 மேற்பட்டோர் காயமடைந்திருப்பதாகவும் சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஷியா முஸ்லீம்கள் என்று அழைக்கப்படும் சிறுபான்மையின மக்களான ஹசாரா ஆப்கானியர்கள் ஆயிரக்கணக்கில் கலந்து கொண்ட பேரணியை குறிவைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இதனை இஸ்லாமிய அரசு என்று தங்களை அழைத்துக் கொள்ளும் அமைப்பு நடத்தியதாக தெரிவித்திருக்கிறது. கிழக்கு ஆப்கானில் இந்த அமைப்பு இருந்தாலும் இதற்கு முன் தலைநகரில் நடைபெற்ற தாக்குதலுக்கு இது பொறுப்பேற்றதில்லை. இந்த சம்பவம் தன்னை ஆழா துக்கத்தில் ஆழ்த்தியிருப்பதாக அதிபர் அஷ்ரப் கனி தெரிவித்துள்ளார்.
மியூனிக்கில் 9 பேரை சுட்டுக் கொன்ற 18 இளம் ஆயுததாரி, பெரிய எண்ணிக்கையிலான மக்களை கொன்று குவிக்கும் கொலையாளிகள் குறிப்பாக நார்வேயின் வெள்ள மேலாதிக்க ஆண்டர்ஸ் பெய்ரிங் பிரேவிக்கால் ஈர்க்கப்பட்டுள்ளார் என்று போலீஸ் கூறியுள்ளனர். மியூனிக் நகரில் பிறந்து வளர்ந்த 18 அந்த துப்பாக்கிதாரி ஜெர்மன் மற்றும் ஈரானிய கடவுச்சீட்டுகளை வைத்துள்ளார் என்றும் கூறியுள்ளனர். இந்த தாக்குதலுக்கு IS அமைப்பிற்கும் தொடர்பு இல்லை என காவல்துறையின் தலைவர் ஹுபர்டஸ் ஹான்ட்ரோ கூறியிருக்கிறார். உள்ளூர் ஊடகங்கள் ஆயுததாரியின் பெயர் அலி டேவிட் சான்போலி என்கின்றனர். தன்னைத்தானே சுட்டுக் கொன்றதாக நம்பப்படும் துப்பாக்கிதாரி எந்த தற்கொலை குறிப்பையும் வைக்கவில்லை.
கடந்த வார இறுதியில் துருக்கியில் தோல்வியில் முடிந்த ஆட்சி கவிழ்ப்பு சதியை திட்டமிட்டவர் அமெரிக்காவில் வாழும் முஸ்லீம் மதகுரு ஃபெத்துல்லா ஹியூலன் என்பதை அதில் ஈடுபட்டவர்கள் ஒப்புக்கொண்டு வருவதாக அதிபர் ரசீப் தாயிப் எர்துவான் தெரிவித்துள்ளார். இந்த ஆட்சி கவிழ்ப்பு சதி நடந்தபோது துருக்கி ராணுவத்தின் தளபதியை கடத்தி மதகுருவிடம் பேசி சம்மதிக்க வைக்க சதியாளர்கள் முயற்சித்ததாக அதிபர் எர்துவான் கூறியுள்ளார். ஆனால் அந்த மதகுரு இந்த ஆட்சி கவிழ்ப்பு முயற்சியில் தன்னுடைய ஈடுபாட்டை மறுத்துள்ளார். முன்னர் அந்த மதக்குருவின் அமைப்புடன் தொடர்பில் இருந்த 1,000 நிறுவனங்களை மூடிவிட்டதாக துருக்கி அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றனர். குலானை தம்மிடம் ஒப்படைக்க கோரி அமெரிக்காவுடன் துருக்கி மிக விரைவில் முறையான கோரிக்கை முன்வைக்கும் என்று துருக்கி தெரிவித்திருக்கிறது.
வடசிரியா நகரான மன்பிச் நகரை தங்கள் பிடியில் வைத்துள்ள IS தீவிரவாதிகள் அந்நகரை விட்டு வெளியேற விடுக்கப்பட்ட இறுதி எச்சரிக்கையை புறக்கணித்துள்ளனர். மேலும் இந்த பகுதியை முற்றுகையிட்டுள்ள குர்திஷ் மற்றும் அரபு படையினருடன் சண்டையிட்டு வருகின்றனர். கடந்த வியாழக்கிழமை 48 நேரத்திற்குள்ளாக சண்டையிலிருந்து விலகினால் மன்பிச் நகரை விட்டு பத்திரமாக வெளியேற வழிவகை செய்யப்படும் என சொல்லப்பட்டனர். அந்த பகுதியில் இருக்கும் பொதுமக்களின் நலன் கருதி எழுந்த தொடர்ச்சியான கவலைகளை தொடர்ந்து இந்த சலுகை அறிவிக்கப்பட்டது.
ஈராக்கில் மனித உரிமை ஆர்வலர்கள் போராட்டங்கள் நடத்திய பின்னரும் நாட்டில் தூக்கு தண்டனைகளை நிறைவேற்றும் பணிகளை அரசாங்கம் வேகப்படுத்தியுள்ளது. இந்த பணி தாமதம் அடைந்ததற்கான காரணங்களை விசாரிக்குமாறு கமிட்டி ஒன்றுக்கு ஈராக் பிரதமர் ஹைதர் அலி அபாடி உத்தரவிட்டுள்ளார். எனினும் சர்வதேச அம்னிஸ்டி மரண தண்டனை நிறுத்துமாறு கோரிக்கை விடுத்துள்ளது.
சீனாவின் ஹூபே மாகாணத்தில் உள்ள ஜிங்டாய் நகரில் 1,000 மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். கனமழை காரணமாக ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கத்தை தொடர்ந்து அரசு நடவடிக்கைகளை குறை கூறி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர்.
செய்தி அறிக்கை கேட்டீர்கள். இன்றைய செய்தி அரங்கில் முதலில் பன்னாட்டு கண்ணோட்டம். ஜெர்மனியின் மியூனிக் நகரில் வணிக வளாகத்தில் நடத்தப்பட்ட துப்பாக்கி தாக்குதல் சம்பவம் குறித்து ஏற்கனவே செய்தி அறிக்கையில் கேட்டோம். அந்த சம்பவம் தொடர்பான பின்னணி தகவல்களுடன் விரிவான செய்தி தொகுப்பை தெரிகிறார் மரியம் மைக்கேல்.
ஜெர்மனியின் மியூனிக் நகரில் தாக்குதல் நடத்தி 9 கொண்ட தாக்குதல்தாரி அதிக மக்களை கொல்ல வேண்டுமென்று உணர்வுபூர்வமாக ஆட்கொள்ளப்பட்டு இருந்தார் என்றும், நார்வேயில் அதிகமானோரை சுட்டுக் கொன்ற ஆண்ட்ரஸ் பிஹைரின் பிரிபிக்குடன் தொடர்பு வைத்திருந்தவர் என்றும் ஜெர்மனி காவல்துறை தெரிவித்திருக்கிறது. பெயர் வெளியிடப்படாத 18 இந்த தாக்குதல்தாரியின் அறையை சோதனையிட்ட ஜெர்மனி காவல்துறையினர் தாக்குதல் நடத்தக்கூடிய பொருட்களை அந்த அறையிலிருந்து கண்டெடுத்துள்ளனர். தாக்குதல் நடத்திய பின்னர் தானே தன்னுயிரை மாய்த்து கொண்ட அந்த துப்பாக்கிதாரி 9 ஜிலாக் துப்பாக்கியையும் 300 குண்டுகளையும் வைத்திருந்திருக்கிறார். வெள்ளிக்கிழமை மாலை நடைபெற்ற ஒலிம்பியா வணிக வளாக தாக்குதலில் 9 இறந்துள்ளனர், 27 காயமுற்றுள்ளனர். இறந்தோரில் 7 பதின்ம வயதினர். ஆப்ஸ் மலைத்தொடருக்கு செல்லும் தன்னுடைய விடுமுறை பயணத்தை தாமதப்படுத்தியுள்ள ஜெர்மன் சான்சலர் ஏங்கலா மெர்க்கல் அவசர பாதுகாப்பு கவுன்சில் கூட்டத்தை நடத்தியுள்ளார். நாங்கள் மிகுந்த துக்கத்தில் ஆழ்ந்திருக்கிறோம், உங்களுடைய துயரத்தை பகிர்ந்து கொள்கிறோம் என்று அவசர பாதுகாப்பு கவுன்சில் கூட்டத்திற்கு பிறகு அவர் தெரிவித்திருக்கிறார். நாட்டின் துக்கத்தை அடையாளப்படுத்தும் வகையில் தேசிய கொடி அரைக்கம்பத்தில் பறக்கவிடப்பட்டுள்ளது. பவாரியன் செய்தியாளர் அன்றைய இரவிலேயே ஏறக்குறைய அமைதியான சூழல் உருவாக தொடங்கிவிட்டது என்று கூறியிருக்கிறார். மாலை வேளையில் பொது போக்குவரத்து நெரிசல் எதுவும் இல்லை. நகர மையத்தில் இருந்த மதுபகங்கள் மற்றும் உணவகங்கள் அனைத்தும் மூடப்பட்டிருந்தன. மியூனிக் நகர காவல்துறை தலைமையகத்திலிருந்து சமூக ஊடகங்கள் வழியாக கிடைத்த எச்சரிக்கையின்படி வீட்டை விட்டு யாரும் வெளியே செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தினோம். பாதி இரவு வரையும் எச்சரிக்கை தளர்த்தப்படும் வரை இதையே செய்து கொண்டிருந்தோம் என்று அவர் கூறினார். சனிக்கிழமை வணிக வளாகத்திற்கு முன்னால் மலர்களையும் மெழுகு திரிகளையும் வைத்து இறந்தோருக்கு அஞ்சலி செலுத்துவோரை காண முடிந்தது. மக்கள் பல்வேறுபட்ட மனநிலைகளை வெளிப்படுத்தினர். மக்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். தாக்குதல் நடத்தியவருடைய செயல் மன்னிக்க முடியாததாக கொடூரமானதாக இருந்தாலும் அவருக்கும் இரங்கல் தெரிவிக்கிறோம். மன்னிக்கும் மனோபாவத்தின் சமிக்கை மியூனிக் நகரிலிருந்து எல்லோருக்கும் சென்றடைய வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று ஒருவர் கூறினார். இந்த புதிய தாக்குதலுக்கும் வெள்ளிக்கிழமை நார்வேயில் நினைவு கூறப்பட்ட 77 பேரை கொண்ட பிரீவிக்கின் தாக்குதலுக்கும் தெளிவான தொடர்பு இருப்பதாக மியூனிக் காவல்துறை தலைவர் ஹியூபர்டஸ் அந்திரே தெரிவித்திருக்கிறார். இந்த தாக்குதல்தாரி உளநல பராமரிப்பு பெற்றிருக்கலாம், அவர் மன அழுத்தத்தால் துன்பப்பட்டு வந்தவராக இருக்கலாம், எங்களுக்கு தெரிந்தவரை அவர் மீது எந்தவொரு குற்றவியல் பதிவுகளும் இல்லை என்று மியூனிக் அரசு வழக்கறிஞரின் பேச்சாளர் தெரிவித்திருக்கிறார். அவருக்கும் இஸ்லாமிய அரசு என்று தங்களை அழைத்துக் கொள்ளும் குழுவினருக்கும் இடையே எவ்வித தொடர்பும் இல்லை என்று காவல்துறை தெரிவித்திருக்கிறது. இந்த இக்கட்டான நிலைமையில் மிகவும் சிறப்பாக செயல்பட்டு மக்களுக்கு சிறந்த முறையில் பாதுகாப்பு வழங்கிய பாதுகாப்பு துறையினர் அனைவரையும் ஜெர்மனியின் சான்சலர் ஏங்கலா மெர்க்கல் பாராட்டியுள்ளார். நம்முடைய பாதுகாப்பு பிரிவுகள் மியூனிக் காவல்துறை, பவாரியன் காவல்துறை ஆகியவை ஃபெடரல் காவல்துறையினரோடு இணைந்து கடந்த இரவு மிகவும் தொழில்முறை அணுகுமுறையோடு பணிபுரிந்துள்ளனர். பல மணி நேரமாக 1.5 மில்லியன் குடியிருப்பு வாசிகளை பாதுகாத்துள்ளனர். தங்களால் இயன்ற அளவிலான மீட்புதவி முயற்சிகளை அளித்துள்ளனர் என்று மெர்க்கல் பாராட்டினார். முன்னதாக ஆப்கானை சேர்ந்த தஞ்ச கோரிக்கையாளர் ஒருவர் ஓடும் ரயிலில் கத்தி மற்றும் கோடரியால் தாக்கி 5 பேரை காயமடைய செய்த சம்பவத்திற்கு பிறகு எச்சரிக்கை அறிவிப்பை காவல்துறை வெளியிட்டிருந்தது. அவர்கள் அஞ்சியபடியே ஒரு தாக்குதலும் நடந்து முடிந்துவிட்டது. இனிமேலும் அது நடக்காமல் தடுக்க வேண்டும் என்பதில் பாதுகாப்பு படையினர் முனைப்புடன் இருக்கிறார்கள்.
மைக்கேல் வாங்கிய செய்தி தொகுப்பு கேட்டீர்கள். அடுத்து தமிழக செய்தி. சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்தை செயல்படுத்துவதில் திமுகவை விட அதிமுக தான் திறம்பட செயல்பட்டதாக குறிப்பிட்டுள்ளார் தமிழக முதல்வர் ஜெயலலிதா. அது குறித்த செய்திகளுடன் முரளிதரன்.
சென்னையில் தற்போது செயல்படுத்தப்பட்டு வரும் மெட்ரோ ரயில் திட்டப் பணிகளை பொறுத்தவரை திமுக ஆட்சி காலத்தில் வெறும் 3% பணிகள் மட்டுமே முடிக்கப்பட்டிருந்ததாக முதலமைச்சர் ஜெயலலிதா கூறியிருக்கிறார். வண்ணாரப்பேட்டை முதல் திருவெற்றியூர் விம்கோ நகர் வரையிலான மெட்ரோ ரயில் நீட்டிப்பு திட்டத்திற்கு அடிக்கல் நாட்டி பேசிய ஜெயலலிதா இவ்வாறு கூறியுள்ளார். இந்த விழாவில் மத்திய நகர்ப்புற மேம்பாட்டுத்துறை அமைச்சர் வெங்கையா நாயுடுவும் பங்கேற்றார். பேச்சின் துவக்கத்திலேயே ஜெயலலிதா வெங்கையா நாயுடுவையும் பிரதமர் மோடியையும் பாராட்டி பேசினார். வெங்கையா நாயுடு பங்கேற்க வேண்டும் என்பதற்காகவே விழாவை இன்று வைத்துக் கொண்டதாகவும் ஜெயலலிதா குறிப்பிட்டார்.
திரு வெங்கையா நாயுடு அவர்களின் முயற்சி மற்றும் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களின் ஒத்துழைப்பாலேயே இன்று இந்த திட்டம் துவக்கப்படுகிறது.
மெட்ரோ ரயில் திட்டத்திற்கான சாத்தியக்கூறு ஆய்வுகள் தன்னுடைய தலைமையிலான அரசால் தான் திட்டமிட்டு இரு வழித்தடங்கள் தேர்வு செய்யப்பட்டதாகவும் ஜெயலலிதா குறிப்பிட்டார். 2006-2011 காலகட்டத்தில் திமுக ஆட்சியில் இருந்தபோது மொத்தமாக 1,143 கோடி ரூபாய் மட்டுமே செலவிடப்பட்டதாகவும் 2011 பிறகு தற்போது வரை 11,596 கோடி ரூபாய் செலவிடப்பட்டிருப்பதாகவும் ஜெயலலிதா கூறியுள்ளார்.
2011 வரையிலான அப்போதைய திமுக ஆட்சியில் சென்னை மெட்ரோ ரயில் கட்டுமான பணிகளில் 3% முடிவடைந்திருந்தது. எனது தலைமையிலான அரசு 2011 மே மாதம் பொறுப்பேற்ற பின்னர் பணிகளை விரைந்து செயல்படுத்தியதன் காரணமாக உயர்த்தப்பட்ட வழித்தடங்கள் மற்றும் மெட்ரோ நிலையங்களை பொறுத்தவரை 98% பணிகளும் நிலத்தடி வழித்தடங்கள் மற்றும் மெட்ரோ நிலையங்களை பொறுத்தவரையில் 65% பணிகளும் தற்போது முடிவுற்றுள்ளன.
முந்தைய திமுக ஆட்சி காலத்தில் சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்தின் கட்டுமான பணிகள் துவங்கிய நிலையில் 2011 ஜெயலலிதா தலைமையிலான அதிமுக ஆட்சிக்கு வந்தது. 2011 ஆண்டில் வாசிக்கப்பட்ட ஆளுநர் உரையில் மெட்ரோ ரயில் திட்டத்தை செயல்படுத்த காலதாமதம் ஆகும் என்பதோடு கூடுதல் நிலமும் தேவைப்படும் என்பதால் தமிழக அரசு 300 கிலோமீட்டர் தூரத்திற்கு மோனோ ரயில் திட்டத்தை செயல்படுத்தும் என அறிவித்தார். மோனோ ரயில் திட்டம் தொடர்பாக அடுத்த சில ஆண்டுகளுக்கு ஜெயலலிதா தொடர்ந்து பேசி வந்தாலும் அந்த திட்டத்தில் இதுவரை எந்த முன்னேற்றமும் ஏற்படவில்லை. சென்னையில் இரு வழித்தடங்களில் தற்போது கட்டப்பட்டு வரும் பாதையில் முதல் வழித்தடத்தில் உள்ள கோயம்பேடு முதல் ஆலந்தூர் வரையிலான பாதையில் மட்டுமே மெட்ரோ ரயில் இயக்கப்பட்டு வருகிறது.
சென்னை செய்தியாளர் முரளிதரன். செய்தியரங்கம் தொடரும்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
அடுத்து இலங்கை கண்ணோட்டம். யாழ்ப்பாணத்தில் வேலையற்ற பட்டதாரிகள் அரசு பணி கோரி ஆர்ப்பாட்டம் நடத்தியுள்ளனர். அது குறித்த செய்திகளுடன் மாணிக்க வாசகம்.
இலங்கையில் வேலையற்றிருக்கும் பட்டதாரிகள் இன்று யாழ்ப்பாணத்தில் ஒன்று கூடி தங்களுக்கு அரசு துறையில் வேலைவாய்ப்பு வழங்கப்பட வேண்டும் என்று கோரி ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்கின்றார்கள். யாழ் அரசு அலுவலகத்திற்கு முன்னால் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதற்கான அழைப்பை வடமாகாண வேலையற்ற பட்டதாரிகள் சங்கம் விடுத்திருந்தது. பட்டதாரிகளை அரசு சேவையில் இணைத்துக் கொள்வது தேசிய கொள்கையாக இருந்து வருகின்ற போதிலும் அரசு சேவையில் நிலவும் வெற்றிடங்களை நிரப்புவதற்கு பட்டதாரிகளை அரசு உள்வாங்கவில்லை என ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்தவர்கள் குற்றம் சுமத்தியிருக்கின்றனர். அத்துடன் அரசாங்கம் பட்டதாரிகளுக்கு வேலை வழங்குவதில் பாரமுகமாகவே நடந்து கொள்கின்றது என்று வடமாகாண வேலையற்ற பட்டதாரிகள் சங்க தலைவர் துஷாந்தன் அவர்கள் கூறுகின்றார்.
கடந்த 2 வருடங்களாக கவனயீர்ப்பு போராட்டங்களாகவும் ஆர்ப்பாட்டங்களை நாங்கள் முன்னெடுத்திருந்தோம். ஆனால் நாங்கள் வந்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை கலந்துரையாடிக்க வேலை தரம் தரம் என்று சொல்லி எங்களை வந்து தொடர்ச்சியாக ஒரு ஏமாற்றுகின்ற செயற்பாட்டில் ஈடுபட்டு வருகின்றனர். அப்படி இருக்கின்ற சூழலில் 23,000 ஆசிரியர்களை வந்து காப்போத உயர்தர தகமையோடு இருக்கிறவர்களை வந்து ஆசிரியர் சேவையில் இணைத்துக் கொள்றதுன்றது நாங்கள் வந்து ஏற்றுக்கொள்ள இல்லை. பட்டதாரிகளை முதன்மைப்படுத்தி வேலை வழங்கணும் என்றதான் நாங்கள் கோரிக்கை விடுக்கிறோம். அந்த வகையில் வந்து 851 அபிவிருத்தி உத்தியோகர்களும் 8,000 தகவல் அறியும் உத்தியோகரும் 23,000 ஆசிரியர்கள் கிட்டத்தட்ட பார்த்தால் 31,851 வேலை வழங்கப்படும் அந்த பதவிகளுக்கு பட்டதாரிகள் இணைத்துக் கொண்டால் நாட்டில் வந்து வேலையில்லா பிரச்சனை வந்து தீரும் என்றதான் எங்களோட கோரிக்கையாக இருக்கின்றது
என்றார் துஷாந்தன் அவர்கள். தென்பகுதியைச் சேர்ந்த வேலையற்ற பட்டதாரிகள் சிலரும் வேலையற்ற பட்டதாரிகள் சங்கங்களின் ஒன்றிய தலைவர் முனசிங் அவர்களின் தலைமையில் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டிருந்தனர்.
2012 அப்ரேல் வலிந்தலா மேவெனக்கோட்ட ரக்கியாவிரித் உபாத்தாரிங் 30,000 ரக்கியாவிரித் உபாத்தாரிங்
கடந்த 2012 ஆண்டிலிருந்து இன்று வரையில் நாடளாவிய ரீதியில் 30,000 பட்டதாரிகள் வேலையற்றவர்களாக இருக்கின்றார்கள். ஆனால் அரசு திணைக்களங்களில் சுமார் 50,000 வெற்றிடங்கள் இருக்கின்றன. இந்த நிலையில் வெறும் பேச்சளவிலான உத்தரவாதங்களை கைவிட்டு வேலையற்றிருக்கின்ற பட்டதாரிகளுக்கு வேலை வழங்குவதற்கான நடவடிக்கைகளை அரசு உடனடியாக எடுக்க வேண்டும் என்றார் முனசிங் அவர்கள். பட்டதாரிகளுக்கு வேலை வழங்கும் விவகாரம் குறித்து அரசு தரப்பினரின் கருத்துக்களை உடனடியாக பெற முடியவில்லை.
மாணிக்க வாசகம். திருகோணமலை மாவட்டம் குமாரபுரம் தமிழர்கள் படுகொலை சம்பவம் தொடர்பான விசாரணை விவரங்களை தருகிறார் ஆர். உதயகுமார்.
திருகோணமலை மாவட்டம் குமாரபுரம் படுகொலை வழக்கில் குற்றம் சுமத்தப்பட்டுள்ள முன்னாள் இராணுவ வீரர்கள் 6 பேருக்கும் மரண தண்டனை வழங்க வேண்டுமென்று அரச சட்டத்தரணி நீதிமன்றத்தை கேட்டுள்ளார். 1996 இடம்பெற்ற இப்படுகொலை சம்பவம் தொடர்பான வழக்கு விசாரணை தற்போது அனுராதபுரம் மேல் நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகின்றன. குமாரபுரம் கிராமத்தைச் சேர்ந்த 26 பேர் சம்பவத்தின் போது இராணுவத்தினரால் சுட்டுக் கொல்லப்பட்டனர். சம்பவ தினம் தெய்கத்தே இராணுவ முகாமில் கடமையாற்றிய 6 இராணுவ வீரர்களுக்கு எதிராக இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. ஜூரி சபை முன் முறைப்பாட்டாளர்கள் சார்பில் வாய்மூல சமர்ப்பணத்தை முன்வைத்த அரச சட்டத்தரணி சுதர்சன டி சில்வா, சாட்சிகளினால் குறித்த எதிரிகளே இந்த கொலைகளை புரிந்துள்ளமை சந்தேகமின்றி உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக கூறினார். சம்பவம் இடம்பெற்று பல வருடங்கள் கடந்துவிட்ட நிலையில் சாட்சிகளில் முரண்பாடுகளும் மாற்றங்களும் காணப்படலாம். இருப்பினும் அவை எதிரிகள் குற்றச்சாட்டுக்களில் இருந்து விடுபட போதுமானது அல்ல என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். வழக்கு விசாரணை எதிர்வரும் திங்கட்கிழமை வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது.
உதயகுமார் வழங்கிய அந்த செய்தியுடன் இன்றைய செய்தியரங்கம் நிறைவடைகிறது. அடுத்து ஓர் அறிவிப்பு. நேயர்களே, நீண்ட செய்தியரங்கம் காரணமாக இன்று இடம்பெற வேண்டிய நேய நேரம் நிகழ்ச்சி நாளை ஞாயிற்றுக்கிழமை ஒளிபரப்பாகும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவடைகிறது. மீண்டும் நாளை சந்திப்போம். அதுவரை எமது இன்றைய நிகழ்ச்சியையும் கடந்த ஒரு வார கால நிகழ்ச்சிகளையும் bbctamil.com என்ற இணையதளம் வழியாகவும் ஃபேஸ்புக், ட்விட்டர் உள்ளிட்ட சமூக வலைத்தளங்கள் மூலமாகவும் கேட்கலாம். நேயர்களே, எமது நிகழ்ச்சி பற்றிய தங்கள் கருத்துக்களையும் விமர்சனங்களையும் வரவேற்கிறோம். அவை நேய நேரம் பகுதியில் இடம்பெறும். வணக்கம் நேயர்களே.